A week ago was Easter.
வாரத்துக்கு முன்பு ஈஸ்டர் நமது சிந்தனைகள் மீண்டும் பாவநிவர்த்தியின் பலி மற்றும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை பற்றி இருந்தது. இந்த கடந்த ஆண்டில் எப்போதையும் விட உயிர்த்தெழுதலை பற்றி நான் அதிகமாக சிந்தித்து கொண்டு தியானித்தும் கொண்டு இருந்தேன். சுமார் ஒரு ஆண்டு முன்பு எங்களுடைய மகள் அலிசா மறைந்தால் ஏராளமான அறுவை சிகிச்சைகளுடனும் அநேக வெவ்வேறு சிகிச்சைகளுடனும் ஆச்சரியமான அற்புதங்களுடனும் ஆழமான ஏமாற்றங்களுடன் ஏறத்தாழ 8 ஆண்டுகளுக்கு புற்றுநோயுடன் அவள் போராடினாள். கடந்த ஆண்டு ஈஸ்டர் நேரத்தில் ஒரு மாதத்திற்கு முன் அவள் மறைந்தாள். நான் நம்பினவை எல்லாவற்றுக்கும் ஈஸ்டர் ஒரு நினைவூட்டுதல். ஒரு நாள் நான் குணமடைவேன், ஒரு நாள் நான் ஆரோக்கியமாவேன், ஒரு நாள் என்னுள் எந்த உலகமும் பிளாஸ்டிக்கும் இருக்காது, ஒரு நாள் என் உள்ளம் பயத்திலிருந்து விடுபடும் என என் மனம் ஆர்வங்களிலிருந்து விடப்படும். அலிசா நம்பிலிருந்து நம்பிக்கையான நம் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தப்பட்டு அதே காரியங்களை இயேசு கிறிஸ்துவின் உயரத்தில் விழித்தெழுந்ததால் நிச்சயிக்கப்படுத்துகிறது. மனக்குல வரலாற்றின் சகல நிகழ்ச்சிகளும் மகத்தானதாக உயிர்த்தெழுதலை தலைவர் கார்டன் பி ஹிங்க்லி குறிப்பிட்டார். இயேசு கிறிஸ்துவின் பாவநிவர்த்தியின் நிமித்தமே உயிர்த்தெழுதல் சம்பவிக்க பண்ணும். அதுவே மகா ரட்சிப்பின் திட்டத்தின் முக்கியமானது. பரலோக பெற்றோருக்கும் நாம் ஆவியின் பிள்ளைகள். இந்த பூலோக வாழ்க்கைக்கு நாம் வரும்போது நமது ஆவி நமது சரீரத்தோடு இணைக்கிறது. அநித்திய வாழ்வோடும் சார்ந்த எல்லா சந்தோஷங்களையும் சவால்களையும் நாம் அனுபவிக்கிறோம். ஒருவன் மரிக்கும்போது அவர்களுடைய ஆவி அவர்களுடைய சரீரத்திலிருந்து பிரிக்கப்படுகிறது. ஒருவரின் ஆவியும் சரீரமும் இணைக்கப்படுவதை உயிர்த்தெழுதல் சாத்தியமாக்குகிறது. உயிர்த்தெழுதலுக்கு பின்னர் சரீரத்திலிருந்து ஆவி ஒருபோதும் பிரிக்கப்பட மாட்டாது. ஏனெனில் இரட்சகரின் உயிர்த்தெழுதல் மரணத்தின் மேல் ஜெயத்தை கொண்டு வந்து அது நமது நித்திய இலக்கை பெரும்படியாக ஒரு ஆவியும் சரீரமும் என்னென்றுமாய் இணைந்து இந்த அழியாமையின் ஆத்மாவை நாம் கொண்டிருந்தால் அவசியம். ஆவியின் அழியாமையின் சரீரம் பிரிக்கப்படாமல் இணைக்கப்பட்டிருக்கும் போது சந்தோஷத்தின் பரிபூர்ணத்தை நாம் பெற முடியும். உண்மையில் உயிர்த்தெழுதலும் சந்தோஷத்தின் பரிபூர்ணத்தை நாம் ஒருபோதும் பெற முடியாது. ஆனால் நாம் துர்பாக்கியத்தில் நிலை திருப்பும் சரீர மன மற்றும் உணர்வுமான எல்லா எல்லைகளுக்கு பலவீனங்களும் நம் ஒவ்வொருவருக்கும் உண்டு. இப்போது மிகவும் கடுமையாக தோன்றுகிற இந்த சவால்கள் இறுதியாக சரி செய்யப்பட்டும் நாம் உயிர்த்தெழுந்த பின்பு இந்த பிரச்சனைகள் எதுவும் நம்மை தொந்தரவு செய்யாது. அவர்களிலிருந்து புற்றுநோய் வகைகளுடைய நபர்கள் பிழைத்த எண்ணிக்கையை அலிசா ஆய்வு செய்தால் எண்ணிக்கைக்கு ஊக்குவிப்பதில்லை தாயில்லை ஆனால் குணமடையலாம். ஆகவே நான் பயப்படவில்லை. என்னுடைய புற்றுநோயும் உங்களுடையதையும் இயேசு ஏற்கனவே குணப்படுத்திவிட்டார். நான் நன்றாயிருப்பேன். இதை அறிந்து கொண்டதால் நான் சந்தோஷப்படுகிறேன் என அவள் எழுதினாள். நாம் எதிர்கொள்கிற எந்த பிற சரீர மன அல்லது உணர்வு பூர்வமான அந்த நோயையும் புற்றுநோய் என்ற வார்த்தைக்கு பதிலாக போடலாம். அவர் தேவனுடைய குமாரன் என்றும் அவர் போதித்தவை உண்மையானவை என்றும் இரட்சகரின் உயிர்த்தெழுதல் நிரம்புகிறது. புதிய ஏற்பாட்டின் காலங்கள் காலங்களில் எழுத்தெழுதலுக்கான சாட்சியங்களை பற்றி நாம் அறிவோம். சுவேஷங்களில் நாம் படிக்கிற ஆண்டு ஆண்களுக்கும் பெண்களுக்கும் கூடுதலாக உண்மையில் நூற்றுக்கணக்கானவர் உயிர்த்தெழுந்த கர்த்தர் பார்த்தனர் என புதிய ஏற்பாடு நமக்கு உறுதியளிக்கிறது. அநேக நூற்றுக்கணக்கானோரை பற்றி மார்மன் புஸ்தகம் கூறுகிறது. திரளானோர் போய் தங்கள் கைகளை அவருடைய விலவியினால் போட்டு அவருடைய கைகளிலும் கால்களிலும் உள்ள ஆணிகளில் தழும்புகளை தொட்டு பார்த்தார்கள். அந்த பூர்வ கால அசாட்சிகள் பிற்காலங்களில் சாட்சிகளாக சேர்க்கப்படுகிறார்கள். உண்மையில் இந்த ஊழிய காலத்தின் ஆரம்ப காட்சியில் பிதாவுடன் உயிர்த்தெழுந்த இரட்சகரை ஜோசப் ஸ்மித் கண்டார். ஜீவிக்கிற தீர்க்கதரிசிகளும் அப்பாஸ்தலர்களும் உயிர்த்தெழுந்த ஜீவிக்கிற கிறிஸ்துவை குறித்து சாட்சியில் இருக்கிறார்கள். ஆகவே நாமும் மேகும் போன்ற இத்தனை சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருந்தார்கள் என சொல்லலாம். நாம் கொண்டிருக்கிற ஈஸ்டர் உண்மையில் நடந்தன என்றும் உயிர்த்தெழுதல் உண்மையானது என்றும் பரிசுத்த ஆவியின் வல்லமையால் அறிந்து கொண்ட நாம் ஒவ்வொருவரும் மேகம் போன்ற சாட்சிகளின் ஒரு அங்கமாகுவோம். இரட்சகரின் உயிர்த்தெழுதலின் உண்மை நம் நம்பிக்கையுடன் நமது இருதய நெருங்குதலை மேற்கொள்ளுகிறது. ஏனெனில் உயிர்த்தெழுதலை விட குறைவில்லாத வாக்களிப்புக்கான சுவேஷத்தின் பிற வாக்களிப்புகள் அனைத்தும் உண்மையானவை என்பதோடும் அது வருகிறது. அவருடைய சட்டைகளின் ஆரோக்கியத்துடனும் நம்மில் எது உடைந்திருந்தாலும் அதை பொருட்படுத்தாது நம்மை அவர் ஆரோக்கியமாக்குவாரென நாம் அறிவோம். அவர் கண்ணீர் யாவும் துடைப்பார். இனி மரணம் இல்லை, தூக்கம் இல்லை, ஆளறுதலும் இல்லை, வருத்தம் இல்லை என நாம் அறிவோம். மேசியாவின் உணர்த்தலாகன சொற்பொழிவின் முடிவாக உயிர்த்தெழுதலின் மகிழ்ச்சியாக அப்பாஸ்தலன் பவுலின் வார்த்தைகளை இப்போது பார்ப்போம். இதோ ஒரு இரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன். நம் எல்லோரும் நித்திரை அடைவதில்லை. ஆகிலும் கடைசி ஏகாலம் தோணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதிலும் நம் எல்லோரும் மறுபாக்கப்படுவோம். மரணம் ஜெயமாக விழுங்கப்பட்டது என்று எழுதியிருக்கிற வார்த்தை நிறைவேறும். மரணமே உன் கூர் எங்கே, பாதாள உன் ஜெயம் எங்கே? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெய கொடுக்கிற தேவனுக்கு சேர்ந்திருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பாவ நிவர்த்தி மற்றும் உயிர்த்தெழுதலின் நம் உடையதான ஆசீர்வாதங்களுக்காக நான் நன்றியுடையவனாக இருக்கிறேன். ஒரு கல்லறையில் குழந்தையை வைத்தவர்களான அல்லது துணையின் பெட்டியின் மேல் அழுதவர்களான அல்லது பெற்றோரின் அல்லது தங்களுக்கு அன்பானவர்களின் மரணத்தால் துக்கமடைந்தவர்களான அனைவருக்கும் உயிர்த்தெழுதல் நம்பிக்கையின் பெரிய ஆதாரம். என்னுடைய தாயை பார்த்து அவரது மெல்லியது தொடுதலை உணரும் அவர்களது கண்களை உற்று பார்க்கவும் நான் எதிர்பார்க்கிறேன். என்னுடைய தகப்பனின் புன்னகையை பார்க்க துடிக்கிறேன். உயிர்த்தெழுந்தவராக காணவும் நான் விரும்புகிறேன். விசுவாசத்தின் ஒரு கண்ணோடு எந்த ஒரு பூலோக பிரச்சனைகளுக்கு அல்லது எந்த மரணத்தின் கொடுக்கும் அப்பா உயிர்த்தெழுந்த வெற்றி சிறந்த ஒரு பரிபூரண சந்தோஷத்தை அடைந்த அலிசாவை நான் கற்பனை செய்கிறேன். உயிர்த்தெழுந்தலின் உண்மையை பற்றி நான் சாட்சி அளிக்கிறேன். இயேசு கிறிஸ்து ஜீவிக்கிறார், அவராலே நாம் மீண்டும் ஜீவிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆமேன்.